పద్మనాభోరవిందాక్ష పద్మగర్భశరీరభృత్ మహర్షిర్వృద్ధో వృద్ధాత్మా మహాక్షోగరుడధ్వజ. మునుతి 49వ నామ శరీరభృత్ంగిற నామాவை பார்க்கணும். இதற்கு முன்னால பத்மி பத்மநிபேக்ஷண பத்மநாப அரவிந்தாட்ச பத்மகர்ப என்ற 5 நாமாக்கள் தாமரன பத்மத்தோட சேர்ந்ததான ஒரு நாமாக்கள். தாமர புஷ்பமானது மலரக்கூடியது, மறுபடியும் மொட்டாக கூடியது. அப்படி சமஸ்த உலகத்தையும் வியக்தமாக்குறவரும் பரமாத்மா, அந்த உலகத்தை மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்து கொள்றவரும் பரமாத்மா. இதை நமக்கு குறிக்கிறதுக்காகத்தான் முதல்ல 5 நாமாக்கள் சொன்னார். சகல பிரபஞ்சமும் அவரிடத்துல இருக்கிறது தான் வெளியில வருது. அவர்கிட்ட இருக்குங்கிறது தானே கிருஷ்ணாவதாரத்துல காட்டியிருக்கார். அம்மாவுக்கு யசோதைக்கு மண் சாப்பிட்டேன்னு சாப்பிட்டாருன்னு குழந்தைகள் வந்து சொல்ற, அவர் சொன்னார் மண்ணை சாப்பிட முடியாது என்னாலேங்கிற, நான் சாப்பிடலங்கிற. என்ன பொய் சொல்றியே, உங்க அண்ணாக்கள்லாம் சொல்றாளே மற்றவர்கள்லாம் சொல்றாளேன்னு சொல்லும் பொழுது அவ எல்லாமே பொய் சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னா, மண்ணு வெளியில இருந்தாத்தானே நான் சாப்பிடுறதுக்க, 7-14 பவுனங்களும் எனக்குள்ளத்தானே இருக்க, எப்படி நான் வெளியில இருக்கிற மண்ணை சாப்பிட முடியும்? உமக்கு வெளியில இருக்கா போல காணப்படுறதே தவிர எல்லாமே எனக்குள்ளத்தான் இருக்கு. பீஜஸ்தியாந்தரிவம் குரோ ஜெகதிதம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். உள்ள இருக்கக்கூடியதான உலகம் வெளியில இருக்கா போல காணப்படுறது, எல்லா பிரபஞ்சமும் எனக்குள்ளத்தான் இருக்கு. அப்படிப்பட்டதான் என்னை விட வேறாக ஒரு மண் இருந்தாத்தானே அதை சாப்பிட முடியும். நம்பல, இதெல்லாம் தெரியுமா? சாதாரண வியக்திக்கு, ஒன்றும் தெரியாததான வியக்திக்கு, சாஸ்திரங்களே ஒன்றும் படிக்காதான ஒரு வியக்திக்கு, அந்த கிருஷ்ணன் இடத்துல அலாதியான என் குழந்தைங்கிற ஒரு அபிமானம் மட்டும் இருக்கக்கூடியதான வியக்திக்கு இந்த சாஸ்திரார்த்தம் என்னமா புரியும்? ஆகையால் நீ பொய் சொல்ற அப்படின்னு தான் சொல்ற. அப்ப பகவான் பிரத்யட்சமாக காட்டுற, வாய் திறந்து எல்லா பவுனங்களும் தனக்குள்ள இருக்கிறதாக காண்பித்து வச்சார். காண்பித்து வச்சவர் அந்த ஞானத்தை மறுபடியும் மறைச்சுவிட்டார். என்ன, எதற்காக மறைச்சார் அப்படின்னா, அந்த அம்மா தபஸ் பண்ணியிருக்கா, கிருஷ்ணனை குழந்தையாக வளர்க்கணும்னு, அதுக்காகத்தான் அங்கே போய் வந்திருக்க. கிருஷ்ணனை நான் குழந்தையாக வளர்க்கணும்னு தபஸ் பண்ணியிருக்கிறதுனால என் குழந்தை என கூடியதான எண்ணம் தான் அந்த அம்மாவுக்கு வரணும் என்பதற்காக அவருக்கு மாயினால மறைச்சு வச்சார். வஸ்துதா சகல பதார்த்தங்களும் தனக்குள்ள இருக்கிறதாக ஒரு ஸ்வரூபத்தை காண்பித்து கொடுத்தார். அவரிடத்துல இல்லாத பதார்த்தம் இல்லை. எல்லா புவனங்களும் சராச்சரமான சகல பிராணிகளும் சகல பதார்த்தங்களும் எல்லாம் அவருக்குள்ளேயே இருக்கு. அவருக்குள்ள இருக்குன்னு சர்வமும் அவருடைய காரியம், காரியத்துக்குள்ள காரணம் இருக்கிறா போல காரணமானது சகல பதார்த்தங்கள்லயும் வியாபிச்சிருக்கு. ஆகையால் இந்த பத்னிங்கிற நாமாவில் தாமரைங்கிற ஒரு பதார்த்தத்துக்குள்ள தாமரைக்குள்ள தான் இருக்கார், எல்லாமும் தனக்குள்ள இருக்கு. மத்தானி சர்வபூதானி, அதே போலயே எல்லாம் என்னிடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை இங்க இந்த 5 நாமாக்கள்ல நமக்கு சொல்லியிருக்கார். சொன்ன பிறகு இப்ப நாம் தெரிஞ்சிருந்ததுனால சகல பதார்த்தங்களும் அவருக்குள்ள இருக்கோ இல்லையோ, இப்ப அவருக்குள்ள அவர் இருக்குன்னு அவர் அதுக்கு என்ன, சரீரி சரீரபிருத். இந்த நாமாக்கள் தானா உண்டர். இந்த சரீரத்தை திரிபுவன சரீரமாக, மூலகமும் அவருக்கு அவருடைய சரீரமாக இருக்கு. அந்த சரீரமா இருப்பதனால்தான் நம்ம சரீரத்தை அவர் காப்பாத்தி கொண்டிருக்க. இந்த சரீரமானது நிக்கிறதுன்னு அதுக்கு காரணம் என்ன, அதுக்குள்ள அவர் இருக்க என்னமா இருக்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்ல, அன்ன ரூபமாகவும் பிராண ரூபமாகவும் இருக்க. இந்த சரீரத்துக்குள்ள 5 கோஷங்கள் இருக்கிறதாக சொல்றது. இந்த 5 கோஷங்களும் 5 உரைகள் மாதிரி, ஒவ்வொரு ஒரு பீஜத்துக்கு மேல ஒரு உரை, அதுக்கு மேல ஒரு உரை, அதுக்கு மேல ஒரு உரை, அப்படியே 5 உரைகள் நமக்கு இருக்கு. மேல காணப்படக்கூடியதான உரையால் தான் இந்த அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னா இந்த சரீரம், ஸ்தூல சரீரம், பூத உடல், அதற்குள்ள பிராணமய சரீரம். இந்த பூத உடல் ஒண்ணுதான் ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் வித்தியாசம், ஸ்தூல சரீரம். அதுக்கு முன்னால இருக்கிறது எல்லாமே காமன் தான், உள்ள இருக்கிறது. பிராணம் அவளுக்கும் ஒரே தான், உங்களுக்கும் ஒரே மாதிரி தான். இந்த பிராணமய கோஷத்துக்குள்ள மனோமய கோஷம் இருக்கு. மனோமய கோஷம்னா என்ன? மனசு. அந்த மனோமய கோஷத்துக்குள்ள விஞ்ஞானமய கோஷம்னு இருக்கு. அந்த விஞ்ஞானமய கோஷம் இருக்கு, அதற்கும் உள்ள ஆனந்தமய கோஷம்னு இருக்கு. அந்த கோஷத்துக்கும் உள்ளத்தான் உங்க ஆத்மா இருக்க. இப்ப ஐந்து கோஷங்களுக்குள்ள பரமாத்மா இருக்க. இதுல பத்மி எனக்கூடியதான ஒரு நாமமானது அன்னமய கோஷத்தையும், பத்மநாபகாங்கிறது பிராணமய கோஷத்தையும், பத்மநிபேட்சணகாங்கிறது மனோமய கோஷத்தையும், அரவிந்தாட்சகா என்கிறது விஞ்ஞானமய கோஷத்தையும், பத்மகர்பகாங்கிறது ஆனந்தமய கோஷத்தையும் குறிக்கிறது. ஆகையால் சொன்னதான அஞ்சு நாமக்கள், அஞ்சு கோஷங்கள். இந்த அஞ்சு கோஷங்களுக்குள்ள பரமாத்மா இருக்க. இந்த பரமாத்மாவானவர் அஞ்சு கோஷங்களுக்குள்ளேயும் இருந்து ஐந்து கோஷங்கள் வரைக்கும் அவருடைய ஒரு வியாப்தி வந்திருக்கு. ஆகையால் தான் சரீரம் முழுக்க நான் தான்ங்கிறோம். நான்ங்கிறது யாரை குறிக்கணும்? பரம்பொருளை தான் குறிக்கணும். ஏன்னா அகம் அகம்னு விசாரம் பண்ணிட்டே இருந்தேன்னா இந்த அகமானது எங்கே போய் நிற்கிறது? அகம் பிரம்மாஸ்மி. முதல்ல அகம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த அகமானது சாதாரணமான எஞ்சான உடம்புல மட்டும் அகம் இல்ல, எங்கும் வியாபித்ததான பரம்பொருள் மகானாத்மா. அதான் மகாத்மாங்கிறோம். பெரும் ஆள் எங்கிருந்து வந்திருக்கு? மகான், பெரும், ஆத்மா, ஆள். இந்த பெருமாளுங்கிறது மகாத்மா. இந்த மகானாத்மா நமக்குள்ள இருக்கார், நம்ம ஸ்வரூபமா இருக்க. இந்த நம்ம ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான் அந்த தத்துவத்தை நமக்கு குறிக்கிறதுக்காக தான் சரீர பிரது, இந்த சரீரத்தை காப்பாத்திட்டு இருக்கார். என்னமாக காப்பாத்தி கொண்டிருக்கார்? அன்னமய பிராணமயங்களுக்கு உதவி பண்ணி கொண்டு. நாம் உட்கொள்ளக்கூடியதான ஒரு அன்னமானது அது என்ன ஆறுது? மூணா பிரியது. மூணா பிரிஞ்சதான ஒரு அன்னம் ஒரு பாகமானது நம்ம சரீரத்தை விட்டு வெளியில போறது. அது பிரயோஜனம் இல்லை, உபயோகம் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டிருக்கிறீங்க, உங்க பிரயோஜனம் இல்லைன்னு அனுப்பிச்சது. மீதி இருக்கக்கூடியதான ரெண்டு பாகங்கள்ல ரொம்ப ரசமாக இருக்கக்கூடியதான எசன்ஸா இருக்கிறது எடுத்து உங்களுடைய மனசு உறுதியா இருக்க அனுப்புறது. இன்னொரு பாகம், மிச்சம் இருக்கிற பாகம் இருக்கு பத்தல, அத நாபியில கொண்டு வந்து விட்டு வியானம் எனக்கூடியதான காத்து கிட்ட கொடுக்கறது. அந்த காத்தானது என்ன பண்றது? இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான 82 லட்சம் நாடிகள் வழியாக சரீரம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்கு. அப்ப அண்ணன் சாப்பிட்டா தான் கண்ணு தெம்பா பாக்குறது, காது கேட்கறது, கால் நடக்கிறது, எல்லாமே பண்றது. இந்த அன்ன ரசம் உள்ள போகணும். சந்தேகமா இருந்த ஒரு நாளைக்கு பட்டினி போட்டுருங்க, காலம் இப்படி சோர்ந்து போயிடுற மாதிரி ஒரு காரியம் பண்ண மாட்டேங்கிறோம். என்ன சுவாமி பசி? அப்ப அந்த அன்னமானது உள்ள போய் இவளுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொண்டது. இந்த அன்னமானது இன்னொன்னு பார்க்கணும் உங்களுக்கு. இந்த அன்னத்துல நீங்க சாப்பிட்ட அன்னமானது இசன்ஸா எது இருக்கோ, ரசமாக இருக்கோ, அது மனசு டெவலப்மெண்ட்டுக்காக போறது. உங்க மனசு நல்ல வழியில இருக்கணும், அதுல பக்தி வளரணும், சுத்தமான தன்மைகள் தான், அதுல தத்துவகுணம் தான் உண்டாகணும். அப்படின்னு நீங்க உட்கொள்ளக்கூடியதான அன்னமானது எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அந்த அன்னமானது சரியான வழியால வந்திருக்கணும். சரியான வழியாக வந்திருக்கணும்னா அதை சம்பாதிச்சது நல்ல வழியா இருக்கணும், அதை சமைச்சது நல்ல வழியா இருக்கணும். அதனாலதான் ஸ்திரீகள்லாம் சமைக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணி பகவன் நாம சொல்லிக்கொண்டே சமைப்பார். அத பரிமாறும் பொழுதும் பத்திரமாக பரிமாறுவார். இவைகள்லாம் இப்படி பண்ணினாதான் அந்த மனசானது, அந்த அன்னமானது நம்ம மனசு டெவலப்மெண்ட்டுக்காக போகும். மனசுல சத்துவ குணம் வளரும், சாத்விக அன்னமாக இருக்கும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பிறகு அந்த மிச்சத்தை நீங்க சாப்பிடணும். ஆகையால் எதையும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பிறகு தான் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோமே ஆனால் அந்த அன்னமானது நமக்கு மனசு விருத்திக்காக வளர்றது. மனசு விருத்தி ஆச்சுன்னா அறிவு தானா வளரும். ஏன்னா மனோமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷம் மனசும் புத்தியும் ஒண்ணுன்னு சொல்லிவிட்டேன். இதுவா அதுவா என்று நினைக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் அதுக்கு மனசு என்றும், இதை நாம் பண்ணுவோம் எனக்கூடியதான தீர்மானம் வந்த பிறகு அதுக்கு புத்தி என்றும் பெயர். ஆகையால் மனசு புத்தி ரெண்டு வளரும். அதற்குள்ள இருக்கக்கூடியதான அஞ்ஞானம் வாசனைன்னு சொல்றோம் பார்த்தேல, அது இந்த மனசுல சத்துவகுணம் ஜாஸ்தி ஆக ஆக அதை ஜெயிக்கலாம். எப்படி ஒரு மனுஷன் குணாதீதனா ஆகலாம்னு சொன்னா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்க, உங்க மனசுல இருக்கக்கூடியதான சத்துவகுணத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கோ, அதை நன்னா உத்பூதமாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த பரமாத்மாவை நாடி அவருடைய தயவுனால சத்துவகுணத்தை வரவழைச்சுடையானால் ரஜோகுணமும் தமோகுணமும் போயிடும். ஒரு நாளைக்கு சத்துவகுணம் எதோடையும் ஒட்டாது, தானா போயிடும். அப்ப என்னாச்சு, மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டதான விடயத்தை தாங்கள் அடைவீர்கள், அந்த பரம்பொருளை அடைவீர்கள். அப்படி அன்னத்தை சரியான முறையில நீங்க சாப்பிட்டேடையானால், எப்படி சரியான முறையில, ஏதோ அங்கே இங்கேயோ ரோட்ல நின்றுட்டு சாப்பிடாம, அன்னத்தை சாப்பிடுறதுக்கு ஒரு நியமம் இருக்கு, அன்னத்தை பண்றதுக்கு ஒரு நியமம் இருக்கு. சுத்தமாக அவ அன்னத்தை தயார் பண்ணுவா, சுத்தமாக அதை பரிமாறுவா, பரிமாறும் பொழுதே மடியாக தான் பரிமாறுவா. நம்ம அத்தனை சம்பிரதாயத்துல இப்படி ஏதோ இங்க போய் படுக்கை தொட்டு அதெல்லாம் பண்றது கிடையாது, அதை பரிமாறி எல்லாம் அவளும் சாப்பிட்டு பாத்திரங்கள்லாம் போட்ட பிறகுதான் அந்த பக்கமே போவா. அப்படி பகவானுக்கு நிவேதனம் பண்ணினதாகத்தான் இருக்கணும். அதை உட்கொள்ளும் பொழுதும் நீங்க அன்ன சூக்தங்களை சொல்லி காயத்ரி மந்திரத்தினால அபிமந்திரணம் பண்ணி, எல்லோரும் எனக்கு காயத்ரி மந்திரம் தெரியாதே சார் ஸ்திரீகள் சொன்னேன்னா ஒன்றும் கவலையப்படாதீங்க, ஏதோ ஒரு மந்திரம் நீங்க தெரிஞ்சுக்கோ, உங்க குருவிட்ட போய் ஏதோ ஒரு மந்திரம், ராம மந்திரமோ கிருஷ்ண மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தினால இல்ல பகவன் நாமா சொல்லி அபிவசனம் பண்ணி அத மௌனமாக சாப்பிடணும். ஊர் வம்பு பேசாமல், டிவியில சீரியல் பார்க்காமல், அது சாப்பிடுற காலத்துல மனசு நிம்மதியாக சாப்பிடணும். என்ன அது நிம்மதியை கொடுக்கணுமோ இல்லையோ உங்களுக்கு, அப்படி நிம்மதியாக அதை சாப்பிடணும். இப்படி நம்ம சாப்பிட்டோமே ஆனால் இந்த சரீரத்தை வளர்க்கிறார், சரீரத்தை சாத்விகமாக வளர்க்கிறார். அதே போல இந்த பிராணம்னு ஒண்ணு, பிராணரூபேனா பகவான் எப்படி பிராணரூபமாக காப்பாத்தி கொண்டிருக்கார் நமக்குள்ள, இந்த பிராணம் உண்டாகும் பொழுது சரீரம் உண்டாகும் பொழுது அந்த பிராணம் முதல்ல உண்டா இருக்கு. கஸ்மின் வா பிரதிஷ்டே பிரதிஷ்டாஸ்யாமே, கஸ்மின் வா உத்கிராந்தே அகம் உத்கிரமிஷ்யாமே அப்படின்னு பிளான் பண்ணினார். இந்த சரீரத்துக்குள்ள எனக்கு ஒரு தோழனா இருக்கணும் தான், ஏன்னா நான் ஒரு 100 வருஷங்கள் இதுல இருக்கிறதாக நான் வச்சுருக்கேன். ஏதோ அமெரிக்காவுக்கு போயிட்டு வரா போல 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் இல்ல, இந்த சரீரத்துக்குள்ள 100 வருஷம் இருக்கணும்னா, 100 வருஷம் இருக்கணுமே ஆனால் நமக்கு போர் அடிக்காம ஒரு தோழன் வேணும், யாரா இருக்கணும் அப்படின்னு, யார் இருந்தாலும் இருப்பேனோ யார் கிளம்பினா நானும் கிளம்புவேனோ அப்படி ஒரு தோழன் வேணும் அப்படின்னு நினைச்சுண்டு அவர் பிராணனை பிராணம பிராணம் ஒண்ணு பண்ணார். எதைஷா புருஷேச்சாயா, ஒரு புருஷன் வெயில்ல போகும் பொழுது அவருடைய நிழல் அதுல விழகுதில்லவா, அதே போலயே தன்னோடையே இருக்கிற மாதிரி ஒரு புருஷனை தயார் பண்ணினாரா பிராணனை, அந்த பிராணனை சரீரத்துக்குள்ள பூருங்கோன்னு சொன்னார். அவர் கால் கட்டவர்கள் வழியாக பூந்துண்டாரா, பூந்துண்டு இதயத்துக்குள்ள வந்தார். இவர் பார்த்தார், நம்ம வேலைக்காரன் பூந்துண்ட இடத்துல நான் போகலாமா, நமக்கு வேற வழி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு உச்சங்குழி வழியாக உள்ள பூந்துண்டார். ரெண்டு பேரும் இதயத்துல சேர்ந்தா, பிறகு அந்த பிராணனுக்கு என்ன பண்ணினார் தெரியுமா, நீ இந்த சரீரத்தை காப்பாத்தணும், பிராணே நரக்ஷன்னவரம் குலாயம் பகிஷ்குலாயாத அமிர்தரைத்வா, இந்த சரீரத்தை காப்பாத்தி கொண்டே இருக்கணும் நீங்க அப்படின்னு கட்டளை இட்டார். உங்களை எதுக்காக நான் இந்த சரீரத்துக்குள்ள போற சொன்னேன், இந்த சரீரத்தை காப்பாத்தி கொண்டே இருக்கணும், நீங்க தூங்கினாலும் பிராணம் தூங்கப்படாது, பிராணம் தூங்கினா அவுட் அவ்வளவு, பிராணன் எப்பொழுதும் தன் வேலையை நிறுத்தப்படாது. நீங்க என்னைக்கு பிறந்தேளோ அண்ணில இருந்து கடைசி வரையந்தும் பிராணன் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கூடாது, கண்ணு ரெஸ்ட் எடுத்துக்கும் தூங்கும் பொழுது, காது வேலை செய்யாது, மூக்கு ஓய்வு பெறும், நாக்கு ஒண்ணும் பண்ணாது, ஆனா பிராணன் மட்டும் அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், மூச்சு காத்து வந்து உண்ண உள்ள வந்து போயிட்டே இருக்கணும். அப்படி அந்த பிராணனுக்கு கட்டளை இட்டார். அந்த பிராணமானது தன் வேலையை செய்வதற்காக தான் அஞ்சா பிரிச்சுண்டது. எப்படி, ஒண்ணு முகநாசிகாபியாம், மூக்கு நாக்க இந்த இடத்துலயே இருந்து கொண்டு மூச்சு காத்து உள்ளையும் அடியிலையும் போயிட்டே இருக்கணும். அதே போலயே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறதுக்காக அபான காத்த அங்க வச்சிருக்க, அதே போலயே சமானா நடுவுல ஒரு பாகமானது அது சமானமாக இருந்து கொண்டு சரீரம் முழுக்க ரத்த பிரசாரத்தினால நாங்க சாப்பிடக்கூடியதான அன்னத்தை எல்லா இடத்துக்கும் போகும்படி வியானம்னு ஒருத்தர் தயார் பண்ணினார். இது இல்லாம ஒரு மனுஷன் எப்பொழுதுமே கிரிக்கெட்ல எல்லாம் 12th man பாருங்க, அதே போல ஒரு ஆளை ஸ்டாக்கா வச்சுருக்கார், யாருன்னா உதானம்னு, அவர் வேற வேலையும் செய்ய மாட்டார், ஆனா என்னடா சமயத்துக்கு வேலை செய்யறதுக்கு சித்தமா இருப்பார். சோ அவர் கண்ட தேசத்துல இருக்க என்னைக்கா தெரியாம விஷத்தை சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அது வாயில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் இந்த சரீரத்தை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு வச்சுட்டு இருக்காருன்னு விஷம் சாப்பிடப்படாது, சரீரத்துக்கு ஒவ்வாத பதார்த்தம் எதையும் சாப்பிடப்படாது, அது ஏதாவது தெரியாம உள்ள போட்டு தான் அதுக்கு வாயில் எடுக்கிறதுக்காக அது தயார் பண்ணி வச்சிருக்க. அதே போல விக்கல் வரும், சரீரத்துக்குள்ள எவ்வளவு ஜலம் வேணுமோ அந்த வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு போயிடுது, ஏன்னால் அந்த வாட்டர் குறைஞ்சதுன்னு காமிக்கணும் உங்களுக்கு. அது எப்படி காமிக்கிறது, நாபி காஞ்சி போயிடும். இந்த நாபி காஞ்சி போனதுமே தொண்டையில தாகம் ஏற்படும், அப்பவும் நீங்க தீர்த்தத்தை கொடுக்கலன்னா விக்கல் வரும்படி பண்ணுவார். இப்படி இத்தனை விவகாரங்கள் சரீரத்தை கொள்ள வச்சு இத்தனையும் இந்த சரீரம் ஒழுங்கா நடக்கும்படி பார்த்துட்டு இருக்காராம். அதனாலதான் அவர் சரீரபிரது, சரீரத்தை பரிக்கிறவர், சரீரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர். ஏன்னா இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கே, இது சாதாரண சரீரம் இல்ல, இதன் வழியாகத்தான் தாங்கள் பகவானை அடைய போறேன். இது இல்லாத போனால் பகவான் அடைய முடியாது. சரீரம் மத்தியம் கலு தர்ம சாதனம், தர்மத்தை சாதிக்கிறதுக்கு இந்த சரீரம் முதல்லயே வேண்டியது. ஆனா இதை ரொம்ப கொண்டாட வேண்டாம், ஆனா இது ரொம்ப தள்ளிவிடக்கூடாது, இதை ஒழுங்கா பார்த்துக்கணும். நீங்க பார்த்துக்கணும்னு ஒரே தர பியூட்டி பார்லர்லயே உட்காந்து நக்கத்துல இருந்து கேசம் வரைக்கும் எல்லாரும் அதுலயே பண்ணிட்டு இருக்க வேண்டாம், ஆனா இது ஒழுங்கா வேலை செய்யற மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் சரீரமா இருக்க. அதான் சர்வ சரீரீ, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கு என்னென்ன சரீரம் உண்டோ அந்தந்த சரீரத்தை காப்பாத்திக் கொண்டே இருக்கார் அவர். அதான் அன்னரூபேண போஷயன்னு, அன்னரூபேடா சரீரத்தை நரிஷ் பண்ணிட்டு இருக்கார், அதை வளர்த்து கொண்டிருக்கார். அன்னரூபமாக பிராணரூபேணா, அன்னரூபமாகவும் பிராணரூபமாகவும் சரீரத்தை காப்பாத்திக் கொண்டிருக்கார். சரீரினாம் சரீராணி தாரயதி, ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் அவர் தான் காப்பாத்திக் கொண்டிருக்கார். இதை உண்டு பண்ணினார் அவர், பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, எல்லாத்துக்கும் அவர் தான் உண்டு பண்ணினார், அதை காப்பாத்தி கொண்டு இருக்கார். ஒவ்வொரு சரீரமும் இன்னைக்கு இருக்குன்னா அது காரணம் என்ன, பகவான் உள்ள பூந்துட்டு இதை வளரும்படி பண்றார். பிரகத்வாத் பிரம்மணத்வாச்ச ஆத்மா பிரம்மேதி கீதேங்கிறார் வாதுவுலனார சூத்திரத்துல. இது பிரம்மத்துக்கு பிரம்மம்னு ஏன் பேர் வந்திருக்கு, பிரகத்வாத் பிரம்மணத்வாத், இந்த சரீரம் கொஞ்சம் சின்ன வயசுல பிறக்கிறப்ப ஒரு ஜான் இருந்தது, இன்னைக்கு 6 அடி ஆச்சு, இன்னும் வளர்ந்துட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய சரீரத்தை வளரும்படி பண்ணினவர் யாரு, உள்ள இருந்த அந்த பரமாத்மா. ஆகையால் போஷணத்வாத் அபோஷம் என்ன, நரூபேண பிராணரூபேணவா சரீரினாம் சரீராணி தாரயதி, சரீரங்களை தரிக்கிறார், காப்பாத்துகிறார், வளரும்படி பண்ணுகிறார். அதனால அவருக்கு என்ன பேரு, சரீரபிரது. அப்புறம் இத்தனை சரீரங்கள் உலகத்துல இருக்கே அத்தனையும் தான் காப்பாத்தின்றி தான் தரித்து கொண்டிருக்கார். ஸ்வமாயையா சரீராணி பிபர்த்தி, தன்னுடைய மாயினாலதான் சரீரங்கள் எல்லாவற்றையும் தரித்து கொண்டிருக்கார், எல்லாத்தையும் அவர் தான் பரித்து கொண்டிருக்கார், அதை தாங்கிட்டு இருக்கார். எல்லா சரீரமும் எவர் இருக்க, அவருடைய சரீரத்துக்குள்ள நம்ம சரீரங்கள்லாம் இருக்கு, ஒரு பரமாணு மாதிரி நம்ம சரீரம் அவரோட இருந்துட்டு இருக்கு. இத்தனை சரீரங்களையும் தாங்கிட்டு இருக்கார், தாங்கக்கூடியதான சக்தி அவருக்கு இருக்கு. தனியாம்சும் பாம்சும் தபதரண பங்கேருகபவம், விரிஞ்சி சஞ்சின்மன் விதர விரசையதை லோகானவிகலம் வகத்தியேனம் சௌரிஹி. அந்த மகாவிஷ்ணுவானவர் வகத்தியேனம் சௌரிஹி கதமபிஹி சஹசிரேன சிரசா, அது இன்னது என்று சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மாய, அது அந்த சக்தி இன்னதுன்னு என்னால சொல்ல முடியலேங்கிறார் ஆச்சாரியர். கதமபிஹி சிரசே சிரசா சஹசிரேன சிரசா அப்படின்னு அத்தனையும் காப்பாற்றி கொண்டு அத்தனையும் தரித்து கொண்டிருக்கார். அந்த சக்திக்கு தான் மாயா சக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஸ்வமாயையா சரீராணி விபத்தி இதுவா, இப்படி சரீர விரத்து. 5 நாமக்கள் பத்ம நாமக்கள் ஆனவர்கள் இது சரீர விரத்துன்னு சரீரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கார் என்கிறத பார்த்தோம். அதற்கு பகவானுக்கு என்ன, மகர்த்தி மகதி ருத்தி விபூதி அத்தியாயி மகர்த்தி, பகவானுடைய விபூதி. விபூதின்னு என்ன, முகத்துல பூசிக்கிற விபூதி இல்ல, குளோரின்னு அர்த்தம். அவருடைய மகிமை என்ன மகிமை, ஒவ்வொரு அணுவிலையும் அவர் இருக்க, ஒவ்வொரு பொருளையும் அவர் இருக்க. அவரை எப்படி தியானம் பண்ணணும், எந்த விதமாக தியானம் பண்ணினா அவர் நமக்கு சீக்கிரமாக பலத்தை கொடுப்பார், அப்படிங்கறத பகவத்கீதையில பதினோரா அத்தியாயத்துல விபூதி யோகத்துல விசேஷமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதை காண்பிச்சிருக்கார், டைரக்டா அர்ஜுனனுக்கு காண்பிச்சிருக்காரு. அதே போலயே பத்தாம் அத்தியாயத்துல விபூதியை விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்னுலயும் நான் இருக்கேன், அனந்தனாக இருக்கேன், வாசுகியாக இருக்கேன், வேதங்களை கூட நான் சாம வேதமா இருக்கேன். ஏன் இப்படி சொல்றேன், மற்ற வேதங்கள் அவர் இல்லையா, எல்லாத்துலயும் இருக்கார். இருந்த போதிலும் அதுல ஸ்புடமாக இருக்கார், பிரகாசிக்க கூடியதான பொருள்ல சூரியனாக இருக்கேன் அப்படிங்கிற. அப்படின்னு என்ன, அந்தந்த விதமாக தாங்கள் உபாசனை பண்ணணும், அப்படி அப்படி நீங்க பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும். எப்பொழுதுமே ஒரு நல்ல குணங்களை நாம பார்த்து கொண்டே இருந்தோமையானால் நமக்கு பக்தி வளரும். அதனால்தான் எப்பொழுதும் நல்ல குணங்கள், இன்னொருத்தருடைய நல்ல குணங்களை கவனிச்சுட்டு இருக்கணுங்கிறது. ராமன் என்ன பண்ணுவாரா, ஒரு வியக்தி வந்தாரா என்னால் அவர் பண்ணினதான சின்ன சகாயமா இருந்தா அந்த 100 தரம் சொல்வார். அவர் பண்ணினதான அபகாரத்தை மறந்து போயிடுவாரா. நம்ம அப்படி இல்லை, ரிவர்ஸ். யாராவது பண்ணினா அதை 100 தரம் நம்ம அவன் அப்படி பண்ணா பாருங்க, அப்படி பண்ணா பாருங்க, எனக்கு எடுத்தா பாருங்க சொல்லிட்டே இருப்பான். அதனால உங்களுக்கு கவலைத்தான் ஏன் வச்சுக்கோ, மனசுல ஏதாவது கவலை வந்தா அது மறுபடியும் நினைச்சுட்டே இருந்தா கவலைத்தான் ஜாஸ்தியாகும். நம்ம இன்னொருத்தர் பண்ணினதான அபகாரத்தை அப்பவே மறந்துவிடும், உபகாரத்தை ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த உபகாரம் மறுபடியும் பிரதிபகாரம் பண்ணணும்னு இல்லை, ஆனா உபகாரம் பண்ணினாரே பண்ணினாரேங்கிற ஒரு நினைப்பு நமக்கு இருந்த தத்துவ குணம் வளரும். ஆகையால் இதுதான் முக்கியமாக நம்ம பார்த்து சொல்ல வேண்டியது. இப்படி உபாசனம் பண்றதுக்காக பகவான் என்ன பண்ணினார், மனுஷியாளுக்கு எந்தெந்த விதமாக உபாசனம் பண்ணணும் என்பதற்காகவே அந்த அவருடைய ஒரு விபூதியை எடுத்து விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். இந்த விபூதியை தான் நம்ம சொல்லக்கூடியதான அம்சத்துல சகஸ்ரநாமங்கள்லாம் 1000 நாமாக்கள்னு சொல்றதும் 1000 அவருடைய குணங்கள். பகவானுக்கு ஒரு நாம சொல்ல போறேன், சர்வலட்சண லட்சண்யோ லக்ஷ்மீவன் சமிதிஞ்சய சர்வலட்சண லட்சண்ய. உலகத்துல என்னென்ன லட்சணங்கள் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ அத்தனையும் அவரிடத்துல தான் இருக்கு, வேற இடத்துல இல்ல. அப்ப ஏன் சார் 1000 நாமாக்கள் சொல்லிட்டு இருக்கேன், இல்ல ஒவ்வொரு குணமும் அவரிடத்துல இருக்க அந்தந்த குணத்தை தனித்தனியாக பார்க்கணும். தனித்தனியாக பார்த்து ரசித்து மனநம் பண்ணி பிறகு அந்த மனசானது அங்கே போய் நின்று போயிடும். மனசு நிக்கிறதுக்காகத்தான் பண்ணக்கூடியதான இத்தனா வழிகளும். மனசானது எங்கெங்கயோ அலைஞ்சிருக்க விரட்டின் இருக்கள் மனசை, சும்மா விடுறா காலம் மறந்து பாருங்க, அதை பாரு இதை பாரு, இதை தேடு அதை தேடு, இப்படித்தானே இருக்கும். சும்மா இருக்கையிலோ காலம்பரம் எழுந்து எதையோ நினைக்கிறாள் அல்லவா, அந்த மனசை ஒரு நிறுத்தணும். நிறுத்துறது வேற எங்கேயோ நிறுத்தப்படாது, பகவான் இடத்துல நிறுத்தணும். உங்க மனசுக்குள்ள பகவானுடைய பொற்பாதங்கள் நிக்கணும். அதற்காகத்தான் இத்தனை சாஸ்திரங்களும் இத்தனை வேதங்களும் பண்றது. அதுல முக்கியமான ஒரு உபாயம் நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி, இந்த நாம பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்றது பாராயணனா இருக்கிறது தான் பாராயணம், இதுவே உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். இத சொல்றதுக்காக தான் மகர்ஷி அவருடைய விபூதியை சொல்லணுமா, அவருடைய குளோரி சொல்லணுமா, அவருடைய மகிமையை சொல்லணுமா, எல்லாமாக இருக்கார். எல்லாத்துலயும் ஒவ்வொன்றிலையும் வசதியா இருக்கார். உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் எதையும் நீங்க வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு வேண்டாம் சார் உலகத்துக்கு சொல்லுங்க பாக்கலாம், கல் வேண்டாமா, வீடு எப்படி கட்டு வேண்டும், மணல் வேண்டாமா, எப்படி இருக்க முடியும், அதெல்லாம் வேஸ்ட் தானே. நான் பேப்பர் எல்லாம் குப்பையா இருக்கு, என்ன குப்பையா நீங்க ஆக்கினள், முதல்ல குப்பையா இல்லை, அது வேண்டியதா தான் இருந்தது. காலமே வந்ததுமே ஹிண்டு பேப்பர் வந்து அது எடுத்து பத்திரமாக பகவான் மாதிரி எடுத்து மடியில வச்சுட்டு அல்லவா படிக்கிறேள் பாருங்க, படிச்சு விருது தூக்கி கீழே போட்டுறள். உலகத்துல எந்த பதார்த்தம் வேஸ்ட்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் வேண்டி. சில பேர் அந்த வேஸ்டையே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், அதுல இருந்து காசம் பாதிக்கிறேன், என்னென்னமோ பண்ற பதில. ஆனா உலகத்துல எதுவும் உபயோகம் இல்லைங்கிறதே கிடையாது, எல்லாமும் உபயோகப்படும், அந்தந்த தருணத்துக்கு உபயோகப்படும். அதுலயும் பகவானுடைய சக்தி இருக்கு. எத்யத் விபூதி மத் தத்துவம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் மமசேதும் சம்பவம். எந்தெந்த இடத்துல எதது வசதியாக காணப்படுகிறதோ அதெல்லாம் என்னுடைய தேஜஸ் இருக்க, என்னுடைய சம்பந்தம் இல்லாத போனால் அது உயர்ந்ததாகவே ஆகாது. ஆகையால் பகவானுடைய விபூதி என்ன, உலகமே அவருடைய விபூதி தான். காணப்பட்டதான உலகம் அவருடைய விபூதி, காணாததான உலகமும் அவருடைய விபூதி. எத்தனையோ பதார்த்தங்கள் நம்ம பார்க்கல, அத்தனை எல்லாம் இருக்கு. யாழின்னு ஒரு பிராணி இருந்தது பாத்தீரோ அக்கன். அதே போல எத்தனோ சில பதார்த்தங்கள் இருந்தது காலகர்ப்பத்துல, சிலதெல்லாம் போயிடுச்சு. இன்னும் காலகர்ப்பத்துல என்ன வரப்போறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா எது வந்தாலும் அது பகவானுடைய ஒரு விபூதி தான். அந்த விபூதியை நினைத்து கொண்டு அந்த பகவான் அதற்குள்ள எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக ஒரு கல் இருக்கு, அந்த கல் வளர்றதுங்கிறோம். சில கோவில்ல போனேன்னா நந்தி முதல்ல இருந்த சார் வளர்ந்துட்டே இருந்தது நம்ப விடும். கல் எப்படி சார் வளரும் அப்படிங்கிறது, அது வளர்றது. அது சயின்ஸ்ல மாலிக்யூல்ஸ் வந்து சேர்றது சார் அது வளர்றதுங்கிறான், குறைஞ்சு போகுது சிலது பறந்து போயிடுதுங்கிறான். இல்ல புத்தி சக்தியானால ஏதோ சொல்லிட்டு இருக்க நீங்க, ஆனா அது வளர்றதா இல்லையா, பார்த்துட்டு இருக்காளா இல்லையா, அதுக்கு வளராம அது இதோட நிக்கணுங்கிறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணினாளா இல்லையா. இல்ல இந்த மேகங்களானது மழையானது நமக்கு வரலைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும்? அந்த மேகங்களானது வரும்படி எப்படி ஒரு தயார் பண்ணி வச்சிருக்க? சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஜலமானது சூரிய கிரணங்கள்னால இழுக்கப்பட்டு அது மேகங்களாய் அப்படியே ஆகாசத்துல தானா ஒரு விதமான ஆலம்பனமும் இல்லாம பிடிப்பு இல்லாமல் அது எப்படி போயிட்டே இருக்க? அது எப்படி மழையை கொடுக்கறது? அந்த மழையில வரக்கூடியதான தீர்த்தமானது எவ்வளவு சுத்தமாக இருக்க மனுஷனுக்கு? இதெல்லாம் யார் பண்ணின கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்க முடியுமா? வெறும் மேகங்கள் தான் இருக்கு. நம்ம ஊர்ல மழை வரணுங்கிறதுக்காக ஏதோ ரெயின் கிளவுட் ஷெட்டிங் ஏதோ பண்ணிட்டே இருக்கான். அது பண்ணினா சரியா வர்றதில்ல, சரியா வர்றது ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் பண்றதுக்கு முன்னா பகவான் எப்படி தயார் பண்ணினாரு பாத்தீரா? அவருடைய கருணையை நினைச்சு பார்க்க முடியுமா? அதான் மகர்சி, மகத்தான விபூதியோட கூடி இருக்கிறவர். இவ்வுலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும், வாயிருக்கிற ஜீவன்களும் வாயில்லாத ஜீவன்களும், பசுமாடு எறும்பு எறும்பு அத்தனை பிராணிகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்க. நமக்கு தெரியல என்னத்தான் பார்த்துட்டு இருக்காருன்னு. இல்ல ஒரு யானையை காப்பாத்தினர் கஜேந்திர மோட்சத்துல. ஏன் சுவாமி போனா போட்டுமே யானை விட்டுருவாரா? கிடையாது, எல்லாரையும் காப்பாத்தணும். அதே போலயே ஒரு சிலந்தி பூஜை பூஜை பண்ணித்தான் காடாசியில, அதையும் பார்த்துட்டு இருக்கார் விவகாரம் முழுக்க. எல்லாரையும், எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் இருந்து கொண்டு எல்லாரையும் அவளுக்கு தக்க அளவுக்கு நான் காப்பாற்றி கொண்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய ஒரு மகிமை, பகவானுடைய மகிமை. நாம ஏதோ மனுஷர் 82 லட்சம் ஜீவராசிகள்ல ஒரு ஒரு செட்டு அவ்வளவுதான். மீதி அத்தான ஜீவராசிகளையும் அவர் காப்பாற்றி கொண்டிருக்கார். அவளுக்கு அறிந்தவாளுக்கும் அறியாதவாளுக்கும் அந்த பிராணிகளுக்கெல்லாம் பகவானை பத்தி என்ன தெரியும்? தெரியாத போனாலும் நான் காப்பாத்துவேன், என்ன வச்சாலும் நான் காப்பாத்துவேன் என்றனர். அதான் அவருடைய சொல்லும். அதான் மகர்சி, மகதீர்சி விபூதிஹி அத்யா இது மகர்சி. பிறகு அவர் ருத்தஹா, சமிருத்தஹான்னு நமக்கு தெரியும். அதுல என்ன சமிருத்தியா இருக்கு அப்படின்னு பஸ்திரிகள் எப்பொழுது இல்லேன்னு சொல்ல மாட்டார். சமிருத்தியா இருக்குன்னா கொண்டு வாங்கன்னு அர்த்தம். சக்கர சமிருத்தியா இருக்கு, நிறைஞ்சு இருக்கு பாத்திர. நிறைஞ்சு இருந்ததுன்னா அது மித்துப்பிட ஏன் நீ வேற அதை வாங்கிட்டு வர சொல்றேன்னு. நிறைஞ்சு இருக்குன்னா இதான் அர்த்தம்னு. அடுத்த நிறைஞ்சு கிடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? கொண்டு வாங்க, இல்லைன்னா அடுத்த வேளை காபி இல்லை. ஏன்னா அந்த ருத்தகா எல்லா இடத்துலையும் பரிபூர்ணமா இருக்காரு. அவருக்கு வேணும் வேண்டாம் எனக்கூடியதான பதார்த்தம் இல்லை. அவரை பகவான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஞானம் வைராக்கியம் இவைகள்லாம் இப்படிப்பட்டதான குணங்கள் எல்லாமே அவரிடத்துல நிறைஞ்சு கிடக்கிறது. ஆகையால் இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஒரு அம்சமே இல்லை. சர்வமும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம், அதோடு மட்டும் பிரபஞ்ச ரூபமாக இருப்பதனாலேயே நம்மளால நினைத்து பார்க்க முடியுது. உலகம் முழுக்க அவரது, உலகத்துல ஒரு பகுதி தான் எனக்கு, உலகமெல்லாம் அவருக்கு. தெரியுமா, உலகத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு பிளாட் வாங்கியிருக்க என்னுடைய வீடுங்கிற இவ்வுலகத்தை படைச்சதான அவரை நினைச்சு பார்த்தேல, எத்தனை பதார்த்தங்கள் வருது அத்தனையும் அவர் அல்லவா தயார் பண்ணினார். இதுல இருக்கக்கூடியதான அத்தனை பொருளும் அவர் தான். எது கல்லு மண்ணில இருந்து ஆரம்பிச்ச தங்கம் முழுக்க அவர் தான். நீங்க எனதுன்னு வாங்கி வச்சுட்டு இருக்கல தவிர, வசதாக யாருக்கு சேர்ந்தது? அவர் அல்லவா படைச்சவர், படைச்சவர் அவர் தனக்கு சேர்ந்தது. தனக்குள்ள இருக்கிற பொருளை தான் படைத்த எல்லாமாகவே தான் இருக்கார். ஆகையால் பகவானுடைய அமௌண்ட் எவ்வளவு சார் இருக்கு, அவருடைய காசு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அவர் தானே. பாருங்க, நாம என்னமோ கொஞ்சமா வச்சுட்டு எனக்கு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு ஒரு சந்தோஷப்படுத்துட்டு நம்ம தான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே, சகலமும் அவரு தான். அதுல பரிபூர்ணமா இருக்கிறதுனாலதான் அவருக்கு மனசுல நிம்மதி இருக்கு. ஞாபகம் ரொம்ப காசு இருந்த வாழத்தோட மனசுல நிம்மதி இல்லை. ஏண்டன்னா இன்னும் காசு வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன், நமக்கு காசு இருந்தா தான் நமக்கு மதிப்புன்னு நினைச்சுட்டு இருக்கா லோகத்துல. அவளுடைய எண்ணம் என்ன, காசு இருந்துட்டே இருக்கணும், இருந்தா தான் மதிப்புன்னு. ஆனா நிஜம் அது இல்லை. காசு இல்லாத போனாலும் நல்ல குணங்கள் உங்களை இருந்தா உலகம் எல்லாம் மதிக்கும். உங்களுக்கு உங்களுடைய இதயத்துல பரமாத்மா இருந்தா உலகம் எல்லாம் உங்களை பிரயாந்தி. நீங்க பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணா உங்களுக்கு 100 பேர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. உங்க மனசுல பகவான் இருக்குமே, ஏன்னா உலகம் முழுக்க உங்களை சுத்தி வரும். ஆனா நீங்க பகவான் மனசுல இருக்கேன் வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்கேன், அதனால தானே வேற எங்கயோ ஓடுறது. காசை மனசுல வச்சுக்க வேண்டாம், காசு தானா ஓடி வரும். உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக உங்ககிட்ட இருக்கும். வேற எதுக்குன்னு நிறைய காசு வச்சுட்டு அதை காப்பாற்ற முடியும், திண்டாடிண்டு சிரமப்பட்டுண்டு யாராவது எடுத்துன்னு போனா எடுத்துன்னு போறான்னு கவலைப்பட்டுண்டு இவைகள்லாம் எதுக்கு? அர்த்தம் அனர்த்தம்ங்கிறார் பகவான் ஆச்சாரியார். பகவத்கோவிந்த பஜகோவிந்தத்துல அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேக சத்யம். என்ன, பணம் வருவதற்கு முன்னாலேயே வரலையே வரலையேன்னு ஒரு துன்பம், அப்படித்தானே? பணம் இல்லாத வாழ்க்கை பணம் வரலையேன்னு ஒரு துன்பம் இருக்கா? சரி, ஒரு நல்ல காலத்துல ஏதோ சேர்ந்தது, பகவத் அனுகிரகம் வந்தது, பணம் வந்துருந்துன்னு வச்சுங்களேன். பணம் இருக்கிற காலத்துல இது எப்படி பத்திரமா நாம வச்சுக்கிறதுன்னு ஒரு துன்பம் இருந்தது, டென்ஷன் தான் இருக்கு. பணம் கையில இருக்கிறப்ப அவளுக்கு தான் அப்பதான் அதனுடைய டென்ஷன் தெரியும். ஏன்னா எல்லாரும் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா எல்லாரும் வரா, உங்களை ஒட்டிக்கிறா, காசு வேணும்னு கேட்கறா, கொடுத்தேன்னு வச்சுங்களேன் திரும்பி வராது நிச்சயமா. அது எப்படின்னா, அப்படி ஒரு வேளை வந்ததே ஆனாலும் அது 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா ஒரு அவன் வந்து 100 ரூபாவா கொடுப்பான். கடைசியில் அன்னன்னைக்கு நீங்கள் செலவு பண்ணுறேன், 10,000 போனது போனதான் விவகாரம் முழுக்க. அதனால தான் அதவா புனராயாத பின்னம் ஜீர்ணம் அப்படித்தான் ஆகமே தர, கொடுத்த காசு ஒழுங்க கொடுத்த மாதிரி வராது, அது சாதாரணம். ஸோ இருக்கும் பொழுதும் உங்களுக்கு துன்பம் தான். அது பணம் செலவாகும் பொழுது பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் செலவு ஒவ்வொரு தான் செக் எழுதி கொடுக்கறதுக்கெல்லாம் பேலன்ஸ் பார்த்துக்கிறோம். அடாடா குறைஞ்சுட்டே இருக்கே குறைஞ்சுட்டே இருக்கே, அவ்வளவுதான். வரும் பொழுதும் துன்பம் தான், இருக்கும் பொழுதும் துன்பம் தான், போகும் பொழுதும் துன்பம் தான். இருந்த போதிலும் அந்த காசுக்கு பின்னால என்ன மோகம் இருக்கோ தெரியலையே மனுஷியாளுக்கு. அதான் சொல்றார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேச சத்யம். புத்திராதபிதனபாஜம் பீதி, சொந்த பையன் இடத்துலயும் பணம் இருக்கிறவங்களுக்கு பயமா. என்னடா கொடுத்தா திரும்பி வராதப்பா, நீங்க கொடுக்கற பரியந்தம் தான் உங்களுக்கு மரியாதை. பணத்தை கொடுத்துட்டேன் மட்டும்தான் பணம் இல்லையே. என்ன தூலாயிரிபுரியதே, இளவம் பஞ்ச மாதிரி ஆயிடுவள், காத்துக்கு பறந்து போயிட்டே இருப்பள். காசு கையில இல்லைன்னா ஏமாச்சு, கொடுக்கலன்னு வச்சுங்களேன், வச்சுன்னு கொடுக்கல. இதான் என்ன அப்ப நாம் பார், என்ன சொல்றப்பா, இப்படிப்பட்டதான ஒரு பணத்தை வச்சுன்னு நாம வசதியா நினைக்கிறோமோ, சகல பதார்த்தங்களும் அவருக்கு சேர்ந்தது, பகவானுக்கு சேர்ந்தது. எல்லாவற்றையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணினார், எல்லா பொருளும் அவர் சிருஷ்டி பண்ணினார். பொருளை சிருஷ்டி பண்றது மட்டும் இல்ல, அவளு கொடுத்து அவர் அனுபவிச்சுட்டு சந்தோஷப்படுறார். அது பார்க்கணும், உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கெல்லாம் காத்துக்கு விலை கொடுக்கணும்னு உங்க வாழ்க்கை என்ன ஆகும் யோஜனை பண்ணி பாருங்க. தீர்த்தத்தை விலை கொடுத்து வாங்குற நிலை வந்தாச்சு, தீர்த்தத்தை விற்கப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனா எல்லாரும் ட்ரிங்கிங் வாட்டர் கேன்ல வாங்குற இடம் இல்லையோ பாருங்க, அந்த நிலைக்கு வந்தாச்சு. பால் விற்கப்படாது, பசுமாட்டனுடைய பாலை அப்படியே கொடுக்கணும், யார் வந்தாலும் கொடுக்கணும். அப்படி இருந்தது தர்மசாஸ்திரங்கள்லாம் வாசித்து பார்த்தோமே ரொம்ப சம்மா இருக்கு. ஆனா இன்னைக்கு தீர்த்தமும் வாங்கி சாப்பிடுற நிலைக்கு வந்துவிட்டோம். விவகாரம் முழுக்க காத்துக்கு விலை வச்சாருன்னா நம்ம கதை என்ன ஆகும் யோஜனை பண்ணி பாருங்க. இருந்த போதில பகவான் என்ன பண்ணிட்டார், ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. பூமி வச்சுக்கோ, காத்து, பஞ்சபூதங்களும் நமக்கு வச்சு பஞ்சபூதங்களும் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்து சந்தோஷப்படுறார். ஏண்டனர், அத்தனை பேரும் என்னுடைய பிரஜைகள். அதனால ஜனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டா அவருக்கு பிடிக்காதே தவிர, ஒத்துமையாக ஆனந்தமாக வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆகையால் அதுதான் அவருடைய பரிபூர்ணமான ஒரு நிலையை காட்டுறது. பகவானை தியானம் பண்ற வாழ்க்கை மனசுல கிடைக்கக்கூடியது பரிபூர்ணதா இருக்கிறது போரும். போரும்னு சொன்னா என்ன அர்த்தம், இனிமேல இது வேணும் வேணும்னு அலைய வேண்டாம், நான் அலைய வேண்டியது பகவானை பத்தி, பகவானுடைய திருப்பாதங்கள் என் மனதுக்குள்ள இருக்கணும், அதை இருந்தா போறோம், மற்றதெல்லாம் அவர் பார்த்து யோகக்ஷேமம் வஹம்யஹம். அவர் சொல்றார், நீ என்ன நம்பு, உன்னை நான் பாத்துக்கிறேன். நம்ப மாட்டேங்கிறோமே, நம்ம வேற எதையோ நம்பிட்டு இருக்கோம், என்ன பண்றது பாருங்க. அதனால அவர் எப்படிப்பட்டவர், பரிபூர்ணமான ஒரு ஸ்வரூபம், ஆகையால் அவருக்கு ருத்தஹான்னு பேர். மகர் ருத்தஹா, இன்னொன்னு விருத்தாத்மா, விருத்தா புராதனா ஆத்மா சா இது விருத்தாத்மா. இது பார்க்கணும், தம் சுதஸ்ய ஜீதயே சத்யோ விருத்தோ அஜாமகா அப்படின்னு அதர்வ வேதம் சொல்றது. சத்யோ விருத்தா, எப்பொழுதும் நீர் விருத்தனாகவே இருக்க. இந்த பேர்களுக்கெல்லாம் அப்பப்ப வேத மந்திரத்துல சொல்லணும், அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆயிரம் பேருக்கும் ஆயிரம் மந்திரங்கள் இருக்கு. அதனால பகவான் சொல்லும் பொழுதே, யானி நாமானி கவுணானி விக்யாதானி மகாத்மனா ருஷிபி பரிகீதானி, மறக்கவே கூடாது. ருஷிகளால் சொல்லப்பட்டது ரிஷின வேதம், அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதான நாமாக்களை தான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கோம். விருத்தாத்மா, வயசானவர், பழையம் பேர் வழி, எல்லோருக்கும், உமக்கும் பெரியவர் தான், உங்க தாத்தாவுக்கும் பெரியவர் தான், அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான ஏழு தலைமுறை எழுத்துக்கல, அதுக்கு முன்னாலே அவர் பழசுதான். ஏண்டா புராதனா, எப்ப பிறந்தார், பிறக்கவே இல்லை சார். பிள்ளையாரை பத்தி ஒருத்தர் ஸ்லோகம் சொன்னார், மாதா மகமகா தைலம் மகத்ததபிதாமகம். பிள்ளையாரை பத்தி சொல்லுங்கிறார், பிள்ளையாரை பத்தி என்ன சொல்றது, எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. அவர் தனியா தான் கவனம் பண்றாராம், யார் தானார், யாருடைய அம்மாவுக்கு அப்பா ஒரு மலையோ, மாதா மக மகா தைலம், அப்பாவுக்கு அப்பாவே இல்லையோ, அப்படிப்பட்டவர் இந்த பிள்ளையார். மகத்ததபிதாமகம், இவருடைய அப்பா யாரு, பரமேஸ்வரன். அவருக்கு என்னடா, அவருக்கு அப்பா இல்லை. அவர் கல்யாணம் ஆகும்பொழுது என்ன பண்ணினார், ஒரு பக்கத்துல வசிஷ்டரும் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கார், கன்னியாவரணங்கள் சொல்லிக்கணும், ஏன்னா இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பையன், இன்னாருடைய கொள்ளு பேத்தி, இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய பெண்ணு, அப்படின்னு சொல்லித்தானே கல்யாணம் பண்ணணும். வசிஷ்டர் அந்த வந்து நிக்கிறார், இப்படி பாக்கிறாராம் பரமேஸ்வரன், இன்னாருடைய கொள்ளு பேரன் நான் என்ன சொல்றதுங்கிற பரமேஸ்வரன், இன்னாருடைய பேரன் யார சொல்றதுனா, அட உங்க அப்பா பேரு நான் எப்படியா சொல்ல, உனது இல்லையே, என்ன பண்றதுன்னு. அதனால என்னாச்சுன்னு, இந்த சிவனுக்கு இந்த பார்வதி, என்ன அந்த பக்கம் சொல்ல முடியும், இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் சொன்னா சரியா இருக்குமா, சரியா வர, என்னடா இந்த பரமேஸ்வரன் பார்வதி மாதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு மந்திரத்தை மாத்த வேண்டி வந்துட்டுங்கிறார் அவர் விவகாரம் முழுக்க. அப்படி கன்னியாவரணங்களே சொல்ல முடியாதான ஒரு கல்யாணம். அதனால மகத்ததபிதா மகம் காரணம் ஜகதம் வந்து, உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்க யாரு, நர் கண்டாது பரிவாரணம், கழுத்து வரைக்கும் தான் பார்க்கணும், கழுத்துக்கு மேல யானேட்டர், கண்டாது பரிவாரணம். பிள்ளையார் எப்படி சோதனை பண்ணினாராம், ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் புராதனமாக இருக்கிறவர் இல்லை, உங்க தாத்தாவுக்கு தாத்தாவா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாலையும் பரமேஸ்வரன் யாரு, மகாவிஷ்ணு யாரு, விருத்தாத்மா ஆதி காலமாக. சதேவ சோம்யை சமக்கிர ஆசைத் ஏகமேவா த்விதீயம், இவ் உலகங்கள் எல்லாம் அநேக விதமாக பார்த்து கொண்டிருக்க கூடியதான உலகங்கள், அதுல ஒரு பொருள் மாதிரி ஒரு பொருள் இல்லையே. மனுஷியால் இத்தனை பேர் இருக்கும், எல்லோருக்கும் ரெண்டு காய், ரெண்டு காலை, ரெண்டு மூக்கு, ரெண்டு கண்ணு, ரெண்டு காது தான், ஆனா ஒத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிடும். எத்தனை ஜனங்கள் இருக்க, அத்தனை ஜனங்களும் ஒருத்தர் மாதிரி இவரே அவர்னு நீங்க சொல்ல முடியுமா, அது எப்படி சார்னார், அதான் விச்சார். எத்தனை நாய்கள் இருக்கு, எத்தனை பூனைகள் இருக்கு, போய் பார்த்துடா. பாசு மாடு கொட்டல போனா ஒரு மாடு மாதிரி ஒரு மாடு இல்லை, உன்ன காரா மாடு, உன்ன கருப்பு மாடு, உன்ன வெளு மாடு, உன்ன பிரவுன் மாடு, என்னையா பண்ண. பகவான் ஒவ்வொரு இனத்திலையும் எத்தனை விஷயங்களை எத்தனை விதமா தயார் பண்ணியிருக்காரு. கோயம்பேடு போயிருக்கா, அந்த புட்பத்தை பார்த்தேன்னா ஒரு புட்பம் மாதிரி ஒரு புட்பம் இல்லையே, அத்தனை புட்பங்கள், அத்தனை விதங்கள், ஒவ்வொன்றிலையும் அத்தனை வித்தியாசங்கள், இத்தனை வித்தியாசமா இருக்கக்கூடியதான சகல பதார்த்தத்தையும் படைத்தவர் அவர் ஒருவர் தான், அத்தனைக்கும் மூலமாக அவர் இருந்து கொண்டே இருக்கார். அதனால விருத்தாத்மா சொல்லும் பொழுது வேதம் சத்யோ விருத்தோ அஜாமகா, சத்யோ விருத்த, அப்பப்ப பார்த்தாலும் அப்பப்ப இருக்கிறவளுக்கெல்லாம் பெரியவரா இருக்க. இந்த பெரியவாள்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தாலும், அதை மதிக்கக்கூடியதான தேசம் நம்ம தேசம். எங்க பார்த்தாலும் அந்த பாஸ்டாத்திய நாகரிகத்துல அவ எல்லாரும் எங்கா இருக்கணும் அப்படிங்கிறார். அவளுடைய விவகாரம் என்னன்னா சுறுசுறுப்பா இருக்கணும், சின்னவாளா இருக்கணும் அப்படின்னு. சின்னவாளுக்கு தான் மரியாதை, அவளுடைய நாகரிகத்தை அப்படி. வயசாயிருந்தனா உபயோகம் இல்லை, அதனால்தான் அந்த உள்ள வயசானால ரிட்டையர்மெண்டே கிடையாது. ஜப்பான்லாம் அவன் பாட்டு பிராணம் போற வரைக்கும் உத்தியோகத்திலேயே இருப்பான். நம்ம ஊர்ல என்னன்னா உத்தியோகத்துக்கே போறதில்லை, இப்ப போறதுதானே விவகாரம். நம்ம ஊர்ல பிராச்சீனமா அவங்க தாத்தாவுக்கு தாத்தா உத்தியோகத்துக்கு போனாரா? ஒண்ணும் கிடையாது, அதுல உட்காந்து ஏதோ படிச்சுருப்பா. அவ எந்த காரியம் அப்ப நாடு நடக்கலையோ? நன்னாத்தான் நடந்திருந்தது. இந்த வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் அந்த உத்தியோகங்கள் இப்படி பண்ணணும் எனக்கூடியதான விவகாரமே வந்தது. எது வேணுமோ அந்த வேலையை எல்லோரும் பண்ணிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ள ஒரு காரியம் இருந்தா எல்லோரும் சேர்ந்து பண்ணுவா. நான் வசதி, நீங்க தாழ்த்தி, எனக்குடையதான விவகாரம் இல்லாம எல்லாரும் பண்ணிட்டு இருந்தா, புமான்களா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும். அதே போல காட்டுக்கு போய் கட்டையெல்லாம் கொண்டு வந்ததுன்னா ஸ்திரீகளும் போவா, புனவர்களும் போவா. சிலது சில பேர் போவா, சில காரியங்கள் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இன்னது இன்னாருக்குத்தான் என்று இல்லை, அப்படி ஒழுங்கா எல்லா காரியமும் நடந்துன்றது நம்ம தேசத்துல. ஆனா எல்லாம் ஒரு வீடுன்னு இருந்தா அதுக்கு பெரிய ஒருத்தர் இருக்கணும், அவர் சொன்ன பேச்சு நம்ம எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இந்த நாட்டுல இருந்தது. அதே போல ஒரு கிராமம்னு வந்து அந்த கிராமத்துக்கு ஒரு பெரியவர் இருப்பார், அவர் சொன்னபடி எல்லாரும் கேட்கணும். இந்த விருத்தாளுக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது இந்த நாட்டு சம்பிரதாயம். யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வியாசர் ஸ்மிருதி எழுதினார், எல்லாத்தையும் எழுதி முடிச்சார், தர்மங்களை எல்லாவற்றையும் சொன்னார். கடைசியில என்ன பண்ணார், இதுல இன்க்ளூட் ஆகாத தர்மம் ஏதாவது என்ன பண்றதுன்னு உங்க கிராமத்துல இருக்கிற வயசான பாட்டி அம்மாவை கேட்டுக்கொண்டார். என்ன சார், அந்த அம்மா தான் ஒன்னும் வேதங்கள் வாசிக்கல ஒண்ணும் இல்லைன்னா? அப்படி இல்லப்பா, வேதத்தை வாசித்து தெரிஞ்சிட தர்மத்தை விட உலகத்துல நடக்கிற நடைமுறையை அறிந்து அதை பார்த்து அறியக்கூடியதான தர்மங்கள் சிலது இருக்கு. ஆகையால் அந்த தர்மங்கள்லாம் அவளுக்கு தான் தெரியும். இந்த தர்மங்கள்லாம் வயசாய கவனித்துக் கொண்டு இருக்கிறவாளுக்கு தான், அனுஷ்டானம் பண்ணி கொண்டு இருக்கிறவாளுக்கு தான் தெரியுங்கிற. அது மாதிரி விருத்தாளா இருந்தா, வயசானவாளா இருந்தா அவளை நான் மரியாதை பண்ணக்கூடியது நம்ம நாட்டினுடைய விவகாரம். அதனால்தான் பண்டிகை நாள் எது வந்தாலும் நம்ம என்ன பண்றோம், பெரியோர்களுக்கு வணங்கி அவளுடைய ஆசைய பெறுகிறோம். அது பெரியோர்களுக்கு வணங்கி நான் என்ன சார் இருக்குன்னு நமக்கு ஒண்ணும் தெரியல. இந்த வணங்குறதுங்கிற நமஸ்காரம் பண்றதுங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தேடா, அது முதல்ல என்ன பண்றது, உங்க அகங்காரத்தை குறைக்க. அகமகம், நான் தான் சிறந்தவன் எனக்கூடியதான எண்ணம் மனிதனுக்கு சரீரத்தினுடைய பலத்தினாலையும் பண பலத்தினாலையும் மற்ற பதார்த்தங்கள்னாலே இவனுக்கு வருது. பெரியோர்களுக்கு வணங்கணும் என்று நினைத்தடையானால் இது கொஞ்சம் குறையும், அகங்காரம் குறையும். அகங்காரம் குறைஞ்சதேன்னா அவன் வாழ்க்கையில முன்னேறுவான். எப்பொழுதுமே யார் கொனுக்கலும் சர்வத்திர சர்வஜா, எல்லா விஷயத்திலும் எல்லாமும் அறிந்தவன் யார் இருக்கான்? உமக்கு சிலது தெரியும், எனக்கு சிலது தெரியும். அதனால மனுஷன் எல்லோரும் அறிந்தவர் பகவான் ஒண்ணுதான், எல்லாவற்றையும் அறிந்தவர் சர்வஜா. அந்த சர்வஜத்துவம் அங்கேதான் இருக்க. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை விட வயசானவா, அறிவுல பெரியவா இருக்கிறவா, சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவா, அவளுக்கு வணங்கணும். இந்த வணங்குறதுனால நமக்கு மனசுல இருக்கக்கூடியதான அகங்காரம் குறையும். அகங்காரம் குறைய குறைய இவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவான். ஆகையால் பெரியோர்களுக்கு மரியாதை பண்ணக்கூடியதான ஒரு தேசம் பெரியோர்களாக வருக. பெரியோர் மட்டும் இல்ல, சின்னவராவரும் வருதுங்க. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோர் மிஹிதோ குஹாயாம் சமக்ரதுப்பத்யதி பீதகோக ஜாது பிரசாதான் மகிமானமாத்மனஹ. ஆகையால் புராதனமாக எல்லாருக்கும் பெரியவரா இருந்தாலும் அவர் அப்படி இருக்கார். வசிஷ்டர்னு ஒருத்தர் இருந்தார், பிரம்மா அவருடைய மானசபுத்திரர். நிமிஷாபத்தினால் அவர் பிராணம் விட்டார். அதற்கு பிறகு என்ன சொன்னார், பிரம்மதேவர் நகா கிடையாது, மறுபடியும் நீங்க பிறக்கணும், பிறக்க வச்சார். மறுபடியும் அவர் ஆத்மஹத்தியை பண்றதுக்காக பிரயத்னம் பண்ணிட்டார், மறுபடியும் போன முடியல வந்து விட்டார். இப்படி இந்த வசிஷ்டர் எத்தனை நாளா இருக்காரு தெரியுமோ, ஒவ்வொருத்தரையும் அந்த வம்சத்துல சில ஆயிரங்கள் வருஷங்கள் வாழ்ந்தார்கள். திலீபன், பைவசு, இப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கார். தசரதர் மட்டும் 60,000 வருஷம் பரிபாலனம் பண்ணினாரா. என்ன சுவாமி இத்தனை நாள் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கல, எதற்கு? ஒரு பொய்யும் சொல்லலையே அவர், பொய்யே சொல்லாம சிம்பிளான எளிமையான வாழ்க்கை. காலம் பிறந்து ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்றது, நாலு பேருக்கு நல்லதை நினைக்கிறது, இப்படி இருந்ததுனால தான் அப்படி இருந்தார். அத்தனை நாள் 60,000 வருஷம் பரிபாலனம் பண்ணினாரா, பிறகு அத்தனை நாளும் வசிஷ்டர் இருந்துட்டே இருக்கார். எதற்காக இருந்துருக்கார்? இந்த வம்சத்துல ராமன் பிறக்க போற, அந்த பிறந்ததான அந்த ராமனுக்கு நான் குருவா இருக்கணும், நாம வாசிச்சதான ரெண்டு பதார்த்தங்கள் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். இதுக்கு இது வேணும், நீங்க சமைச்சேள் பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்க, பொருளை ஏதாவது புதுசா ஒரு வஸ்திரத்தை வாங்கினேள் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துங்க, எது உங்க அதுல புதுசா வாங்கினாலும் அதை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துங்க, உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும், மனசுக்கு நிம்மதி. அதுல தோஷம் ஏதாவது இருந்தா அந்த தோஷம் போயிடும். இப்படி நாம வாசிச்சோம், வாசிச்சது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் என்பதற்காகவே அவர் அத்தனை நாள் வாழ்ந்தாராம். ராமனுக்கு அவர் உபநயனம் பண்ணி அதுல இருந்து ஆரம்பிச்சு அத்தனையும் சொல்லி கொடுத்தாராம். அதற்கு பிறகு தச வருஷ சஹசிராணி தச வருஷ சதானிகா, 11,000 வருஷம் ராஜ்யம் பரிபாலனம் பண்ணினாராம். தச வருஷ சஹசிராணி 10,000, தச வருஷ சதானிகா 10,100,000, 11,000 வருஷம் ராமனே பரிபாலனம் பண்ணி அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் இருந்தார். எதற்கு சொல்லுங்க, விருத்தாத்மா இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப கிழவன், அவருக்கு ஒரு மரியாதை. அதே போல பாரதத்தில் பீஷ்மாச்சாரியர் 869 வயசு வாழ்ந்தார். தெரியுமா, அத்தனை நாள் வாழ்ந்த பிறகு அவருக்கு பின்னால வந்தவா விசித்திர வீரியன் இருக்காங்க, அங்கிருந்து அவருடைய குழந்தைகள் திருதராட்டனை வாழலாம், அவருடைய குழந்தைகள் துரியோதனாதிகள், அவருடைய குழந்தைகள் 4-5 ஜெனரேஷன் பார்த்திருக்கார். அத்தனை வருஷங்களும் பார்த்துட்டு கடைசியில யுத்தமும் பண்ணி இத்தனை நாளும் அவர் அவ்வளவு பலமா இருந்தார், அப்படி யுத்தம் பண்ணக்கூடியதான திறமை இருந்தது பகவான மனசுல நினைச்சிட்டு இருக்க, நடக்கிறது அவன் செயல், நம்ம பண்ண வேண்டியது நம்ம கடமை, அந்த எண்ணம் நமக்கு இருக்கா. காரியம் செயல் பண்றதுக்கு முன்னாலே என்ன பலம் வரும்னு தான் பாக்குறோம், பலத்தை உத்தேசித்தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா காரியமும். அப்படி பண்ணப்படாது, எப்பவும் பகவானுக்காக பண்ணி கொண்டே இருப்போம். அதுல நல்லது கேட்டது பகவான் பாப்பார், நம்மள இதை பண்ணணும்னு வேதம் சொல்லியிருக்கா, இது என்னுடைய சுதர்மம்னு சொல்லியிருக்கா, அனுஷ்டானம் பண்ணுங்க. அது நல்லது கெட்டதை பார்க்க வேண்டாமா, நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டாம், நல்லது கெட்டதை பார்த்துத்தான் தர்மம் சொல்லியிருக்க, இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு தர்மங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்க, அந்த வழியில போன இடையனால் ஒரு கவலையும் கிடையாது. அந்த வழியை மாத்தி போனோம்னு வச்சுங்கன்னா என்ன ஆகும் தெரியாது. இந்த பக்கம் போகாதடா, ஏண்டர் நடுவுல பாம்பு குத்து இருக்குன்னு, குத்து இருந்தா அதுல பாம்பு இருக்குது எதா இருக்கான்னு நான் போறேன்னு அர்த்தம், போனா பாம்பு ஒண்ணும் இல்லை, போய் சேர்ந்து விட்டான், அங்கே போய் கிண்டல் பண்றான், நாஸ்தி நாஸ்தி நோ ஹானி, இங்க பாம்பு இல்லப்பா, ரைட், நீ சொன்ன தப்புதான், ஒரு கவலை இல்லை, போய் சேர்ந்துட்டியோன்னு சந்தோஷம். ஒரு நாளைக்கு போனா தெரியாம அங்க பாம்பு இருந்தது கடிச்சு கொடுத்து எரடா அச்சுனர், அஸ்திச்சே நாஸ்திகோ ஹதா, இருந்ததுன்னா அவன் அப்புறம் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு. அதே மாதிரி பெரியோர்கள் போன பாதையில எப்படி இருக்கணும், எப்படி உட, எப்படி நம்ம நட, எப்படி இருக்கணும் எனக்குடையதான வழியில நீங்க போனிடையானால் ஒரு தொல்லையும் கிடையாது. ஆனால் அதை மாத்தி நான் இப்படி பண்ணினா என்ன ஆச்சு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா சௌக்கியமா இருக்கிற வரைக்கும் இருப்பேள், ஆனா காலம் ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுத்து அதுக்கு ரெமடி இல்லாம போயிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்ல இருக்கோம், பெரியவர்கள் போன வழியில போங்கோ, எத்யதாச்சரட்டை யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி. எவ்வளவு கிளியரா சொல்றது, அப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தாலையான நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது ஏற்படும். ஆகையால் பகவான் எல்லோருக்கும் ஆதர்ச பொருடனாகவும் எல்லோருக்கும் வழிகாட்டியாகவும் இப்படித்தான் வாழணும் என்று சொல்றவரும் அப்படி இருக்கிறவர் விருத்தாத்மா, விருத்தா புராதர ஆத்மா அஸ்யா யஸ்யா இது விருத்தாத்மா. பிறகு மகாட்சஹா, தீர்க்கமான கண்களை உடையவர், உயர்ந்ததான கண்களை உடையவர். அம்பாள திருஷா திராகியஸ்யா தரதளித நீலோத்பலருஜ விசால கல்யாணி, இப்படி நிறைய ஸ்லோகங்கள்ல அம்பாளுடைய கடைக்கண் பார்வை கண்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, நீளமா இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். மகாவிஷ்ணுக்கு என்ன பேரு, மகாட்சா, பெரிய கண்களை உடையவர். பெருசுன்னு அந்த முகத்துக்கு தகுந்தா போல இருக்கிறது, ரொம்ப பெருசா இருந்ததுன்னா தேர் சிம்மத்து கண் மாதிரி ஆயிடும், அவ பாக்குறதுக்கு அசக்கியமா இருக்கும். அதுவோ அப்படி இல்லை, இங்க மகத்துவமா உத்கிருஷ்டம்னு அர்த்தம், உயர்ந்ததான கண்களை உடையவர். மகாந்தி உத்கிருஷ்டானி இந்திரியாணி அத்தியாயி மகாட்சா. அந்த கண்ணுல உயர்ந்தது உயர்வு கண்ணுக்கு எது அப்படின்னு பார்க்கணும். கண்கள் தான் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறோம், காதை உபயோகப்படுத்தல. பகவான் கண்களையும் காதுகளையும் ரெண்டு ரெண்டு கொடுத்திருக்கார் நமக்கு. இந்த கண்களால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொருள் மனசானது கண் வழியாக ஒரு வெளி விஷயத்துக்கு செல்லுமையானால் அது திரும்பி வரும் பொழுது அதுல ஒன்னு ஆசை, ரெண்டு துவேஷம், மூணு உபேட்சா புத்தி. இந்த மூணுல ஏதோ ஒண்ணு வரும். இந்த பொருள் ரொம்ப நன்னா இருக்கு சார், இது நம்ம வாங்கினா தேவையில்லையே, நம்மகிட்ட இருந்தா தேவையில்லையே அப்படிங்கிறோம். எந்த பொருளாவது சரி, இன்னொன்னு பார்த்தேன்னா அடாடா நன்னா இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். இல்ல ஒண்ணு இருந்தா ஏதோ இருக்கட்டும், இதை பார்த்தேன்னா சரி இருக்கு அவ்வளவு உபேட்சா புத்தி. அப்ப ஒவ்வொரு பொருளையும் நீங்க பார்க்கும் பொழுது உங்க மனசு எப்பொருளை கண்டதோ அப்பொருளை இந்த மூணு விதமான எண்ணங்கள்ல ஒரு எண்ணத்தை பெறுகிறது. எது ராகம், நன்னா இருக்கு எனக்கு வேணும். துவேஷம், இது நன்னா இல்ல விட்டுருங்கோ. அது ஆளுக்கு தகுந்த போல மாறும், அவா வாண்டிய சம்ஸ்காரத்துக்கு தகுந்த போல. என்ன பண்றது, ரொம்ப அழகா ஆத்துக்காரியை மெச்சுக்கணும்ட்டு ஒரு அழகா ஒரு புடவை கொண்டு வந்தார். நமக்கு கோவிந்தா கலர் தவிர ஒன்னும் தெரியாதாட்ட, என்ன பண்றது, அந்த அம்மாவுக்கு பிடிக்கிறது. சரின்னு அடுத்த நாள் இன்னொன்று புடவை கொண்டு வந்தார், போய் போய் முட்டாய் கலர் கொண்டு வந்திருக்கிற பிராரப்தங்கிற. அப்ப எதை கொண்டு வரணும், சரி நீயே போய் வாங்கிட்டு வந்தார், போய் வாங்கிட்டு வந்திருக்க எது எப்படி, அந்த கலராகவே தெரியல, அது கலர் பேரே சொல்ல தெரியல, என்னமோ ஒரு என்னடா ஒரு மாதிரி ஒருத்தர் மனசு இருக்கணும். அவா வாழ்ந்திய மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த போல. ஆனால் எந்த பொருளை பார்த்தாலும் உங்க மனசுல இந்த மூணு எண்ணங்கள் தான், என்னது ராகம், துவேஷம், உபேக்ஷா, இப்படிப்பட்டதான குணங்கள். இதுல ராகம் வந்தது மாட்டின்ட், என்ன சின்னர், அந்த பொருள் கிடைக்கிற பரியந்தம் உங்க மனசு நிம்மதியா இருக்காது. துவேஷம் வந்ததுன்னா அந்த பொருள் உங்களுக்கு என்னைக்கும் வரப்படாதுங்கிற அளவுக்கு அது ஓடிண்டே இருக்கு மனசு, அதை பார்த்து விடாம. உபேக்ஷா புத்தி இருந்தா நல்லது. சோ இந்த கண் வழியாக வந்தா இந்த மூணு. அதனால இந்த கண்ணுக்கு மானுஷி சம்பத்துன்னு பேர் வச்சிருக்க. இன்னொன்னு இருக்க காதுன்னு. இந்த காது எப்பொழுதுமே நமக்கு ரொம்ப நல்லது, தெய்வீ சம்பத். இந்த காது இருந்தது ஏன்னா பகவன் நாமாவை கேட்கலாம், பகவானுடைய குணகணங்களை கேட்கலாம், வேதாங்கிருதங்களை கேட்கலாம், சாஸ்திரங்களை பயிலலாம். ஆகையால் இந்த காதுங்கிறது தெய்வீ சம்பத்துன்னு சொல்லியிருக்க. அதனால இந்த பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா, வேதமே முதல்ல என்ன சொல்றது, என் காது வழியாக எப்பொழுதுமே நல்லதையே நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நல்லது கேட்டுக்கொண்டே இருக்கணும். காலம் எழுந்து ராத்திரி பரியந்தம் நல்லது கேட்டு கேட்டு அந்த காது வழியாக பகவான் உள்ள நமக்குள்ள பூரணும்னு சொல்றது. இப்படிப்பட்டதான கண்ணு காது இந்த ரெண்டுலையும் பகவானுடைய கண்ணு இருக்க பதில சஹசிராட்சா, ஆயிரம் கண்களுடைய. ஆயிரம்னு வேதத்துல சொன்னா ஆயிரம், 999,000 அப்படி இல்லை, எங்க பார்த்தாலும் கண்களுடையவர், எல்லா கண்ணும் அவரு தான், எல்லா இடத்துலையும் கண்ணை வைத்துக் கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அந்த பகவான் அவருடைய கண்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்கான். என்ன குணம் இருக்கு, மகாட்சா விஷய அநாகிருஷ்டானி இந்திரியாணி. அவருடைய கண்கள் விஷயங்கள்னால் பறிக்கப்படாதான். கண்ணை பறிக்கிறது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, அதை வாங்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேள். பார்த்தேடா ஒரு பொருளை பார்த்ததுமே அது நமக்கு வேணும் எனக்கூடியதான எண்ணம் உங்க மனசை வேற இங்கேயும் அங்கேயும் போடாம கட்டி போடும். அதனாலதான் அதுக்கு விஷயம்னு பேர். சம்ஸ்கிருதத்துல ஆப்ஜெக்டுக்கு என்ன பேரு, விஷயம். விஷயம்னு சிஞ்சு பந்தனே, உங்க மனசை கட்டி போடுறது. பொருளை பார்த்ததுமே உங்க மனசு அங்கே போய் மாட்டின்றது, மறுபடியும் அந்த மனசு இங்க வரமாட்டேங்கிறது, அடம் பண்றது. அப்படி அந்த பொருள் இருக்க அதோட பொருளால் பந்திக்கப்படாததான கண்களை உடையவர். அதுவும் நமக்கு வேணும். உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும், ஒரு கெஸ்ட் உங்க ஆத்துக்கு வந்தா எப்படியோ அப்படி இருக்கணும். ஆஹா பொருள் இருக்கா, நல்லா இருக்கு, பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம இருக்கணும். எந்த பொருளும் இது எனக்கு வேணும், இது எனக்குத்தான் வேணும், இன்னொருக்கு இல்லாம இன்னொருக்கு தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த எண்ணங்கள் இல்லாதவர். எது இருந்தாலும் பகவான் நல்லவர்களுக்கு கொடுக்கணும், எல்லோரும் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற கண்களை உடையவர். ஆகையால் அவருக்கு மகதி அக்ஷிணி, மகாந்தி அக்ஷிணிவா அத்யா இது மகாட்சா. இது ஒன்று. ஒண்ணு விஷயங்கள்னால இழுக்கப்படாததான கண்கள்னு ஒண்ணு சொன்னோம். ரெண்டாவது என்னன்னு, இந்த கண்ணுல ஒரு நல்ல குணம் இருக்கு. அவருடைய கண்களானது யார் மேல விழுமோ அவாட்சேமத்தை அடைகிற. அந்த கண்ணுல சாதாரணமாகவே நம்ம லோகத்திலே சொல்றது கண்ணை வைக்காதேங்கிறான். கண்ணை வைக்காதேன்னு அர்த்தம் கண்ணுல தோஷம் இருக்காது. அப்ப இது விஷயத்த நியாயரட்சாமணின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு. அந்த கிரந்தத்தை என்ன எழுதிய மங்கள ஸ்லோகம் தெரியுமோனா, குதிருஷ்டி தோஷஹரணம் கண்டே குருத தன்மணிம். உங்களுக்கு கண்ணு விழாம இருக்கணும், திருஷ்டி தோஷம் விழாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னார், இந்த மணியை கழுத்துல கட்டுங்கன்னார். ருத்ராட்சத்தை கையில ஒரு ருத்ராட்சம் கட்டல கண்டிப்பா பத்தல, அது மாதிரி இந்த மணியை வச்சுக்கோ கழுத்துல வச்சுக்கோ, உங்களுக்கு குதிருஷ்டி தோஷஹரணம். இது மேல யாரும் கண்ணை வைக்க மாட்டா, உங்க மேல திருஷ்டி தோஷம் விழாது. திருஷ்டி எடுக்கிற பத்தில கற்பூரத்தை சுத்தி போட்டு இதை சுத்தி போட்டு பண்ற பத்தில அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. என்ன அப்படி காப்பாத்தும். அதே போல பகவானுடைய பார்வை நம்ம மேல இருக்கமையானால் என்ன ஆகும், ஒரு தோஷமும் மனுஷனுக்கு வராது, அவன் வாழ்க்கையில எந்த தொல்லையும் வராது. அவனுக்கு பிராரப்த கர்மாவனால வரக்கூடியதான தோஷங்கள் எல்லாம் அவருடைய பார்வையாலே போயிடும். ஆகையால் அவருடைய கண்கள் எப்படி சாதாரண மனுஷனுடைய கண்கள் மாதிரி இல்லை. இவா கண்கள்ல என்ன தோஷம் இருக்கு சார், ராகத்வேஷாதி தோஷங்கள் இருக்கு. ஐயோ அவன் முன்னுக்கு வந்துடுறானே அப்படின்னு அந்த மனசுல ஒரு கவலை இருக்க பார்த்தேடா, அசூய என்வி அது இருக்க தொட்டத்தான் அவ பார்த்தா அது கெட்டு போறது. ஆனா சௌக்கியமா இருக்கணும் எல்லோரும் எனக்குடையதான எண்ணம் இருக்கிறவ அவங்களை பார்த்தா அவளுடைய பார்வையே ஆசீர்வாதமாக இருக்கு. அம்பாளை தியானம் பண்றதுங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு கர்ம. அப்படி தியானம் பண்ணினவாள்னா, சந்திரன் நடத்துற அம்பாளை தியானம் பண்ணினவாள்னா வந்து கல்யாணம் பண்ண பார்த்துட்டு போகணும். சுமங்கலே ரியம்பதூரிமாம் சமே தபஸ்யதா. ஏ சுமங்கலிகளே, சந்திரனிடத்து சந்திர மண்டலத்துக்குள்ள அம்பாளை பூஜை பண்ணின மகான்களை நீங்க அவளைத்தான் சொல்றது. நீங்க வந்து இமாம் சமே தபஸ்யதா எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ண பாருங்க, உங்களுடைய பார்வை அந்த பொண்ணுக்கு சௌபாகியமத்யாசம்பிபரேதனா, உங்களுடைய கண் பார்வை அவளுக்கு நல்லதை கொடுக்கும். அந்த கண் பார்வையை கொடுத்தது அப்படிப்பட்டதான பார்வையை உள்ளவர் எங்க மகாவிஷ்ணு. ஆயல் மகதி அக்ஷேணி மகாந்தி அக்ஷேணி வா அத்தியாயி மகாட்சா கருடத்வஜ கருடன் இந்திரம் வெந்திரம் வருணம் ஆகுரதோ விஸ்வஸ்த கருத்மான் அப்படிங்கிறது. இந்திரன் விஷ்ணு இப்படிப்பட்டதான அத்தனை அக்னி தன தேவதைகளோட கூடியதான ஒரு பரமாத்மா, எல்லாத்துக்கும் கதியை கொடுக்கிறவர் யாரு, கருத்மான். அந்த கருத்மான் தர்மத்துக்கு எடுத்துக்காட்டு. அதனால்தான் கருட வாகனம்னு சொல்றது பகவான். பரமேஸ்வரனுக்கு எப்படி நாம விருஷப வாகனம்னு சொல்றோமோ அதே போல மகாவிஷ்ணுவ கருட வாகனம்னு சொல்றோம். இந்த கருடன் என்னத்தை சொல்றது, தர்மத்தை குடிக்காக்குறது. ஆனால்தான் நல்ல காரியம் நடக்கிறப்ப ஆகாசத்துல கருடன் பார்த்தேன்னா எடுத்துட்ட காரியம் ரொம்ப வசதி மங்களம்னு பேர். கருட தர்சனம் மங்களத்தை கொடுக்கும். வாழ்க்கையில நல்லதை கொடுக்கக்கூடியது கருடன். காரணம் என்ன, தர்மம். அந்த தர்மமானது மனுஷனுக்கு இருக்குமேயானால் அர்த்த காம மோட்சங்கள் ஓடி வந்துடும். பாதை சரியா இருந்ததுன்னா நிதானமா போங்க, வேகமா போறவன் முன்னால அடையிறான், நிதானமா போறவன் கொஞ்சம் நிதானமா அடையிறான். ஆனால் வழி நன்னா இருந்ததை ஆனால் நிச்சயமான பலத்தை அடைவேள். ஆகையால் அந்த வழியை காட்டுறவர் கருத்மான். இந்த கருத்மானை விட பகவான் ரொம்ப வேகமா இருக்கார் என்கிறது, பக்தாளை ரட்சிக்கிறது வேகமா இருக்கார் என்கிறதை பகவான் எங்கே காட்டினார், அவர் கஜேந்திர மோட்சத்துல காட்டினார். ஆதி மூலமேன்னு சொன்னாரா, அடுத்த நாள் அடுத்த செகண்ட் பகவான் அங்கிருந்து கிளம்பிட்டார். கிளம்பிட்டு இருக்கும் பொழுது என்ன, சாதாரணமா மாமியோட சொல்லிட்டு கிளம்புவார் மகாலட்சுமி தாயார் இங்க போறேன்ட்டு சொல்லலேன்னார், வஸ்திரத்தை சரி பண்ணிக்கலையா, அப்படியே ஓடி வந்து விட்டார். கருத்மான் பாக்குறார், என்னடா இப்படி இருக்கேன்னு ஓடுறார். பின்னால அவருடைய வேகத்தை பிடித்துக் கொள்ள முடியல, மகாவிஷ்ணுடைய வேகத்தை பகவான் பிடித்துக் கொள்ள முடியலையா, என்ன சுவாமி இப்படின்னார். பக்த ரட்சணார்த்தியை, அந்த பக்திய பக்தனை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேகமா ஓடினாரா. ஏ தர்மத்தை விட வசத்தியாக அந்த பக்தி அவருக்கு அவ்வளவு இழுந்தது. அது மாதிரி இந்த தர்மத்தை காட்டக்கூடியது கருட துவஜ கருட வாகனஹா கருட துவஜ. சாதாரணமாக எது வாகனமா இருக்கோ அதுதான் அவளுடைய கொடியிலையும் சின்னம் இருக்கும். பகவானுடைய கொடியில யாருடைய சின்னம் இருக்கு, கருட துவஜன். உலகத்துல எல்லோரும் காப்பாற்ற வேண்டியது தர்மத்தை. தர்மத்தை தாங்கள் காப்பாற்றினால் தர்மம் உங்களை காப்பாற்றும், தர்மம் தலை காக்கும். உங்களுடைய செயலை பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணி பண்ணி கொள்ளுங்கள். இதுதான் எல்லா சாஸ்திரங்களுடைய தீர்மானமான ஒரு அம்சம். இதுதான் நீங்க கருட துவஜகான்னு சொல்லியிருக்க. கருடாங்கஹா துவஜகா, கருட சின்னம் அங்கம்னு அடையாளம், கருடனை அடையாளமாக உள்ளதான துவஜகா அஸ்தி அஸ்தி இது கருட துவஜகா. தர்மமே வசதியா இருக்கிறதுனால்தான் எங்க பகவானுக்கு ஈக்குவலா வேற யாரும் இல்ல, அவருக்கு சமானமான ஒரு பதார்த்தம் இல்ல. ஆகையால் அவருக்கு அதுலசரபோ பீமா சமயஜோஹ வெர்ஹரிஹி சர்வலட்சண லட்சண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சய அப்படிங்கிற அடுத்த செட்டு தான் மக்கள்.